சைவ மெய்யன்பர்களே, நாம் நம்முடைய சிவஞான போத சிந்தனையை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். இன்றைய தினம் நாம் இரண்டாம் சூத்திரத்தை தொடங்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இதனாலும் நாம் பார்த்தது முதல் சூத்திரமே. முதல் சூத்திரத்தை பார்க்கும் பொழுது அது எந்த இயலில் இருக்கின்றது? பிரமாண இயல். பிரமாணத்தை பற்றி பார்த்தோம். பொது அதிகாரத்தில் இருக்கின்றது, எனவே அதிகாரத்தை பற்றியும் பார்த்தோம். அந்த சூத்திரத்திற்கென்று மையக்கருத்து ஒன்றுதான். அது இவ்வுலகம் நிமித்தகாரனாகிய பதியை உடையது. அந்த பதியாவான் சிவபெருமானே. இந்த ஒரு பொருளைத்தான் சூத்திரம் சொல்கின்றது. ஆசிரியர் துர்காப்பியர் சொன்னது போல ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானம் என்று சொன்னது போல அந்த ஒரு பொருளைத்தான் சொல்கின்றது. இனி வரக்கூடிய இந்த இயலிலே அதை ஓத்து என்று சொல்வார்கள். இனமொழி கிடந்த ஓத்தினாலும் என்று சொல்வார். ஆக இந்த பிரமாண இயல் இருக்கின்றதே, இதுல போல நம்ம பிரமாணம் தான் வரும். மூணு சூத்திரம் வரைக்கும் பதி உண்மைக்கு பிரமாணம் கூறியாச்சு. அடுத்தால பாச உண்மை. நம்ம சொல்லும் போது பதி அப்புறம் பசுதான் சொல்றோம். ஆனா சூத்திரத்தில் இரண்டாம் சூத்திரத்தில் வந்து பாசத்தை பத்தி சொல்லிட்டு தான் மூன்றாம் சூத்திரத்தில் பசுவை பத்தி சொல்றார். ஆகவே இங்க பாச உண்மைக்கு பிரமாணம் கூறப்போகின்றார். பாச உண்மைக்கு எப்படி பிரமாணம் கூறுதாருன்னு எடுத்து எடுப்பிலே சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு விதமா அமைஞ்சிருக்கு. இந்த சூத்திரத்தை முடிச்ச உடனே இதுல எப்படி பாச உண்மை சொல்லியிருக்கு அப்படின்னு விளக்குனாதான் அது நமக்கு சரியா விளங்கும். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே அடுத்த விஷயத்துக்கு போகணும்னா ஒரு கேள்வி வந்தா அது நல்லா இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் வந்து அடுத்த விஷயத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போகணும். அப்படி ஒரு அவாய் நிலை தோன்றுகின்றதான் முதல் சூத்திரத்தை கேட்ட உடனே. என்ன அப்படின்னா, அங்க ஒடுங்கி மலத்துள்ளதாம்னு சொன்னாரே, அதாவது உலகமானது தான் ஒடுங்குவதற்கு நிலைக்களமாயிருக்கக்கூடிய அந்த சங்கார கலரிடம் ஒடுங்கி மீளவும் தோன்றுவதாம். ஏன் மீள தோன்றுதுன்னு கேட்டா, உயிர்களை பற்றியுள்ள அந்த ஆணவ மலம், அந்த சகசமலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு மீளவும் தோன்றுவது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப வந்து அந்த இடத்துல தான் ஒரு அவாய் எழுகின்றது. இந்த உலகம் மீண்டும் தோன்ற போது எப்படி தோன்றும்? முன்பு விளங்கிய மாதிரியே தோன்றுமா அல்லது வேற எப்படி தோன்றும் அப்படின்னு ஒரு அவாய் எழுகும். அந்த அவாய் நிலையை நிரப்புகின்றார் இரண்டாம் சூத்திரத்தில். அதான் இரண்டாம் சூத்திரத்தில் கருத்துரை சொல்லும் போது என்னுதலிச்சோயினின் புனருற்பவம் வருமாறு உணர்த்து அனுதலிச்சு அப்படின்னு சொல்லுவார். புனருற்பவம்னா என்னன்னா, உற்பவம்னா தோற்றம், புனர்ஜென்மம் சொல்லும் பார்த்தீங்களா மறுபிறவி. புனருற்பவம்னா மீண்டும் உலகம் தோன்றுகின்ற அந்த முறை தான் புனருற்பவம் வருமாறு உணர்த்து அனுதலிச்சுன்னு சொன்னார். ஆகையினாலே அதை சொல்லும் பொழுது பாசம் உண்மை பெறப்படுகின்றது. பாசம் உண்டுங்கிற உண்மை பெறப்படுகின்றது. அப்படி பாச உண்மைக்கு பிரமாணமும் கூறியாச்சு. ஏன்னா இயலுக்கு ஏத்த விஷயம் அங்க இருக்கணும். திருக்குறளுக்கு பொருள் சொல்லும் போது அதிகாரத்துக்கு பொருந்தபடியா பொருள் சொல்லணும். அது நிறைய பேர் கவனிக்கிறது இல்ல. அதான் சொன்ன செயற்கரை செய்வார் பெரியர்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்கார்டு வச்சிருக்கான். அது எல்லாரையும் பெரியாரும் சொல்லலாமா? ஒருத்தர் உயரம் தாண்டதுல ரெக்கார்டு வச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து ஜாவலின் துறோட வச்சிருப்பாரு, ஒருத்தர் போல் வாழ்க்கை வச்சிருப்பாரு. அந்த அதிகாரத்துல செயற்கரை செய்யலாம் என்ன, அதான் ஆசிரியர் பரிமையாளர் போன்றவருடைய உரையில தான் படிக்கணும். முன்னொரு மனக்குழவர் இந்த மாதிரி பெரியவர்கள் உரையெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா தான் அந்த அதிகார இயல்பு கட்டுப்படி சொல்வார்கள். எனவே இங்க வந்து அந்த ஓரின பொருளை வச்சிருக்கணும் இயல்ல. ஆக இங்கேயும் பிரமாணம் தான், பாச உண்மைக்கு பிரமாணம் கூறுகின்றார். அது அந்த உலகத்தினுடைய புனருற்பவத்தை சொல்லும் பொழுது அந்த பாச உண்மை பெறப்படுகின்றது. அப்போ அப்படி ஒரு அவா எழுத இல்லையா, மீளவும் உலகம் எப்படி தோன்றும்னு சொல்றது. அப்போ ஒரு கேள்வியும் எழுகிட்டதான் மாதவ சின்ன சமையல் சொல்வார். ரெண்டாம் சூத்திரத்தை விளக்கிட்டு தான் சொல்லுவார். என்ன அப்படின்னா, உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இங்கே பேசப்படுகின்றது. உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு பேசப்படுகின்றது. இதை ஏன் இந்த இடத்துல சொல்லணும் இல்லையா? அப்ப சுவாமியில் ஒரு கேள்வி கேட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இவன் இந்த உலகத்தை ஒடுக்கினான், யாரு முதல்வன், மீளவும் தோற்றுவித்தான். இந்த செயல்களை எல்லாம் எதற்காக செய்கின்றான்? தன் பொருட்டோ அல்லது வீணோ அல்லது பிறர் பொருட்டோ என்று கேள்விகள் எடுத்துக்கொள்கின்றான். எதற்காக செய்கின்றான்னா, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எனவே தன் பொருட்டு செய்யவில்லை. அவன் வீண்தொழில் செய்யக்கூடியவன் அல்லன். நாம இப்ப வீண்தொழிகளாக நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சிவபெருமான் வீண்தொழில் செய்யக்கூடிய அவனு கிடையாது. அவன் ஆன்மாக்களுக்காகத்தான் அதை செய்கின்றான். ஆன்மாக்களுக்காக இவ்வளவு தூரம் அவன் வந்து இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவித்து பிறகு இலைப்பாளனும் சொல்லி ஒடுக்கி மீளவும் தோற்றுவித்து இவ்வளவு பிரயாசப்படுறான ஆன்மாக்களுக்காக வேண்டி. அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு அவனுக்கு என்ன உறவு அப்படின்னு ஒரு கேள்வி வருவது இயல்பு தானே. ஒருத்தருக்காக வேண்டி இன்னொருத்தர் ஏதோ ரொம்ப விழுந்து விழுந்து கவனிச்சாங்கன்னா எவருக்கு என்னையா உறவு அப்படின்னு தான் கேட்போம். ஒருவருக்கு ஒரு பெரிய ஒரு உபகாரத்தை செஞ்சாங்கன்னா அவருக்கு ஒரு வேண்டியவரும் அப்படின்னு கேட்போம். அது ஆசிரியர் இளங்கோடிகள் நயமாக கேட்கிறார். ஒரு இடத்துல வந்து என்ன அப்படின்னா, நான் எங்கேயோ போறத நினச்சிட வேண்டாம், ஒரு ஏய்வுக்கு வேண்டி சொல்றேன். என்னன்னா, கண்ணகியை அலங்காரம் செய்யும் போது ஒரு பெரிய பூமாலையை கொண்டு கூந்தலில் வச்சாலும் தோழிகள்லாம். அவன் கோவலனுடைய வாக்கில் வச்சு சொல்லியிருக்காரு. என்னன்னா, கண்ணகியினுடைய கூந்தல் இயற்கை அழகே பெரிய அழகா இருக்கும் போது அதில் கொண்டு போய் இவ்வளவு மாலையை கொண்டு வைக்கணுமா? ஆக மாலையால கூந்தலுக்கு பெருமை இல்ல, கூந்தலால மாலைக்கு தான் பெருமை வந்தது. இந்த மாலைக்கு போய் இவ்வளவு பெருமை கொடுக்கணும்னு இந்த தோழிகள் நினைச்சாங்களே, அப்ப இந்த தோழிகளுக்கு அந்த மாலையோடு என்ன உறவு அப்படின்னு கேட்க, பல்லிரும் குந்தரில் சின்மலர் அன்றையும் எல்லவில் மாலையோடு எண்ணுற்றனர்கள் அப்படின்னு கேட்பார். அது மாதிரி முதல்வன் உயிர்களுக்காக இப்படி வந்து இவ்வளவு பரிந்து இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்து கொண்டிருக்கின்றானே, இவ்வளவு பாருங்க இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவற்றையும் நமக்காகத்தான் மீளவும் தோற்றிருக்கின்றான். போதும் போதும் நீங்க ஒன்னும் சரியில்லை, எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு பேசாம இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும், எப்பா திருப்பி உலகத்தை படைப்பான் அப்படின்னு கேட்கக்கூடாது, மாற முடியாது, கருவி கரணங்கள் எல்லாம் ஒடுங்கிட்டு என்ன செய்ய முடியும், நம்ம கேட்கவும் முடியாது கேட்கவும் தெரியாது. ஆனால் அவனே எல்லாவற்றையும் செய்கின்றான் நமக்காக வேண்டி. அப்ப அவனுக்கும் நமக்கும் அப்படி என்ன நெருக்கமான உறவு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, புணர்வு போஞ்சும்போது அந்த கேள்வி வருது. அப்ப முதல்ல என்ன சொல்றாரு, அவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை சொல்கின்றார், அந்த தொடர்பை சொல்கின்றார். அந்த தொடர்பை வேத உபநிடதங்கள் சொல்லியிருக்கின்றன. என்ன சொல்லால் குறிக்கின்றன்னா அத்வைதம் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கின்றன. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் அப்படின்னு சுலோகங்கள் வருகின்றது. அத்வைதம் சதுர்த்தம்னா மும்மூர்த்திகளுக்கு மேலான பொருள், அதெல்லாம் நீங்க மற்ற படங்களில் கேட்டிருப்பீங்க, ஐயா அவர்கள் சமயக்கல்வி அருமையாக சொல்லப் போகின்றார்கள் சொல்வார்கள். மூன்றாவது மூர்த்தி குணருத்திரர் என்பவர், மேற்பட்ட நான்காவது மூர்த்தி தான் சிவபெருமான் கேட்டீங்களா. ஆக அந்த நான்காவது மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் அத்வைதமாக எல்லாவற்றோடும் கலந்திருக்கின்றான், எல்லா உயிர்களோடும் கலந்திருக்கின்றான். அப்ப அந்த உயிர்களுக்கும் அவனுக்கும் உடைய தொடர்பு என்னன்னா அது அத்வைதம்னு சொன்னார். பிற நூல்கள் நீங்க படிச்சாலும் அங்க அத்வைதம் வரும், அப்ப நமக்கு தெரியணும். அதுக்காக வேண்டிதான் வடமொழி வழக்கப்படி எழுதியிருக்கேன், தமிழ் வழக்கப்படி எழுதியிருக்கேன். அத்வைதம் என்பது அத்துவிதம், அந்த அத்துவித சம்பந்தம் சொன்னார் உயிர்களுக்கும் சிவபெருமானுக்கும். அது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, துவைதம் என்பது அது என்ன பெயர், என்னினுடைய பெயர் இரண்டு என்று அதுக்கு பொருள். அத்வைதம் என்றால் இந்த வடமொழியில் அந்த ஆனா போட்டாலே அந்த எதிர்ப்பதம் நமக்கு தெரியும். ஏன்னா சுத்தம் அசுத்தம் பார்த்திருக்கோம் நம்ம, தர்மம் அதர்மம் அப்படி எதிர்ப்பதமா பார்த்திருக்கோம், நியாயம் அநியாயம் இல்லையா. அது மாதிரி இங்க துவைதம் அத்வைதம்னு அதுக்கு எதிர்ப்பதமா வருது. எதிர்ப்பதமா வரும்போது அவ்வளவு எளிதா நம்ம சொல்லிட்டு பெற முடியாது, நியாயம் அநியாயம் மாதிரி துவைதம் அத்வைதம் சொல்லிட்டு போக முடியாது. என்ன அப்படின்னா இன்னும் என்ன சொல்கின்றார் என்றால், வடமொழி இலக்கணம் அறிந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த எதிர்ப்பதமா வரும்பொழுது நகரம் தான் வரும், நகரம் நானா இருக்கின்றதே நானா தான் வரும் என்கிறார்கள். அந்த சில இடங்கள் அந்த நகரம் வந்து அகரமாக மாறும், அதற்கு விதி இருக்கின்றது. இங்க நமக்கு தொல்காப்பியம் மாதிரி அங்க பாணினி சூத்திரம்னு இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அது நம்ம வடமொழி கற்று பாணினி சூத்திரம்லாம் கற்க வேண்டும், அப்பந்தான் அது நமக்கு விரிவா தெரியும். அதனால நாங்கெல்லாம் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, பாணினி சூத்திரம் படிச்சதுன்னு கேட்காதீங்க, அது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தெரியாதனால. அத்துவிதத்தில் வருகின்ற நகரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க நூல்ல, எங்கய்யா நகரம் எங்கய்யா இருக்கு எங்கய்யா இருக்கு, நாங்க பட்ட பாடு யாரையாவது போய் கேட்கணும்னு நினைப்போம், அப்ப எதையாவது பேசுவோம் இதை மறந்து போயிருவோம். அப்புறம் திருப்பி எடுத்து பார்ப்போம், ஆக அத்துவிதத்தில் நகரம்னு போட்டிருக்க, ஒரு நகரத்தையே காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டோம். என்னன்னா அந்த நகரம் தான் வந்து அகரமமா, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பெரியவங்க உரையை எழுதியிருக்காங்க, படிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வா அப்படிங்காங்க இல்லையா. அப்போ அந்த நகரம் தான் எங்க ஆணாவா அகரமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய விஷயம், நான் ஏதோ எனக்கு எத்தனை அளவுக்கு சொல்றேன், ரொம்ப பெரிய விஷயம் இது. ஐயா நேற்று பேசியிருப்பாங்க, இங்க கேட்டிருப்பீங்க, அவர்கள் மாதிரி ஆட்கள் சொல்ல வேண்டிய விஷயம். ஏதோ சிவஞான கோபத்தை கொடுத்துருந்தாலும் நானும் அதை சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ என்னுடைய சிற்றறி கட்டி அவர்களை சொல்லிடுறேன். இந்த நகரம் வந்து அகரமா மாறி இருக்கு, நம்ம அசுத்தம் அநியாயம் எல்லாத்திலுமே அப்படிதான் என்ன. ஆகவே அந்த அப்படி இருக்கும்போது உண்மையில அது என்னது, நகரம் தான் இந்த இடத்துல அகரமா மாறி இருக்கு. அந்த நகரத்துக்கு மூன்று பொருள்கள் வரலாம் என்று வடமொழியே இலக்கணத்தை சொல்கின்றார். மூன்றுக்கு மேலேயும் சொல்வார்கள், இப்ப நம்ம முக்கியமான மூன்று பொருளை மட்டும் எடுத்துக்கிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இன்மை பொருள்ல வரும், எதுக்கு முன்னால் அந்த நகரம் வருதோ அது இல்லை அப்படின்னு சொல்லுதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க புரியும். அப்புறம் அண்மை பொருளையும் வரும், இன்மை வேற அண்மை வேறையா அப்படின்னு கேட்டால் வேறதான், அது நம்ம உதாரணம் பார்ப்போம். அப்புறம் மறுதலை பொருளையும் வரும் கேட்டீங்கன்னா, அப்படி மூணு பொருளில் வருது, உதாரணங்கள் சொன்னா விளங்கிடும். இப்ப பிரகாசம் என்பது ஒரு சொல் இல்லையா, பிரகாசம் என்பது வடமொழி சொற்களை தான் நம்ம இங்க எடுத்துக்க முடியாது, அது வடமொழி இலக்கண விதி. இது பிரகாசம்னு ஒரு சொல் வருது, அதுக்கு முன்னால் வந்து நம்ம அந்த நகரத்தை போட்டு அது ஆணாவை மாறிடுது, அப்பிரகாசம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அப்பிரகாசம் என்ன பொருளை தருது அப்படின்னா, பிரகாசம் இல்லை வெளிச்சம் இல்லை அப்படிங்கறத இன்மை பொருளை தருகின்றது. ஆடு இல்ல ஆடு அப்படின்னு தான் பேச்சு வழக்கில் சொல்றோம், ஆனா சொல்ல வேண்டியது இது மாடு அன்று ஆடு. அது நிறைய ஆடுகளையா காட்டி இவை மாடுகளா அப்படின்னு கேட்டா, இவை மாடுகள் அல்ல ஆடுகள், அந்த இடத்துல பன்மையில் வரும்போது அல்ல, என்ன அகிரிணை பன்மையில் வரும்போது ஒரு சீனனை காட்டி இவன் இந்தியனா அப்படின்னு கேட்டா இவன் இந்தியன் அல்லன், இவன் இந்தியன் இல்ல அப்படின்னு சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. இவன் இந்தியன் அல்லன். ஒரு சீன பெண்மணியை காட்டி இவன் இந்திய பெண்மணியா, இவன் இந்திய பெண்மணி அல்ல. என்ன ஒருத்தன் கேட்கான், நீ சீனக்காரனா, நான் சீனாக்காரன் அல்லன். அப்படி எல்லாமே அன்னை பொருள் தான், அல்லன் அல்லல் அல்ல அன்று எல்லாமே அன்னை பொருள் தான். அந்த பால் வேற்றுமைக்கு ஏற்றபடி ஒருமை பொன்மைக்கு ஏற்றபடி அப்படி இருக்கு. இன்னும் அல்லனை விட அல்லேன் ரொம்ப சிறப்பு. அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்றார்கள். எனலாமேன்னா அங்க ஏகாரம் வந்து என்னது வினா பொருள் வருது அப்படின்னு சொல்லலாமோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அங்க எதிர்மறை. அறிவினால் ஆகுவது உண்டோ, ஆகுவது ஒன்றும் இல்லை எதிர்மறை பொருள் இல்லையா, அத மாதிரி. அப்படி இலக்கணம் நமக்கு அப்படி இன்றிமையாதான் இருக்கின்றது. ஆக அப்படி அண்மை பொருள். அப்ப ஒரு கழுதையை பார்த்து இது குதிரையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், இது குதிரை அன்று அப்படின்னு சொல்லும்போது குதிரை அசுபம்னு சொல்வார்கள், அனசுபம் அப்படின்னு சொன்னா இது குதிரை அல்லாதது அப்படின்னு அர்த்தம். என்ன குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது கழுதை. இதுதான் அண்மை பொருள். ஓரளவு நான் சரியா வளர்க்கிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுதலை பொருள். இப்ப அநியாயம் எடுத்துக்காட்டு போட்டிருக்கோம், அநியாயம் நியாயத்துக்கு மறுதலையானது. அது இந்த இடத்துல அநியாயங்கிறது என்ன அப்படின்னா நியாயம் அல்லாததுன்னு அர்த்தம். அப்ப இதுவும் அண்மை பொருள் தான் அப்படின்னா நியாயம் அல்லாதது மட்டுமில்ல, அந்த நியாயத்திற்கு நேர் மாறான ஒன்று, அந்த நியாயத்திற்கு விரோதமான ஒன்று. நியாயம் அல்லாததுன்னா அண்மை பொருள் நம்ம கொண்டு வரக்கூடாது. அங்க அசுபம் அல்லாததுன்னு பார்த்தோம், அதாவது குதிரை அல்லாதது. குதிரை அல்லாததுன்னு எதை சொல்றோம், ஓரளவு குதிரையோடு ஒற்றுமை உடைய பொருளைத்தான் குதிரை அல்லாததுன்னு சொல்றோம். அண்மை பொருள்ல ஓரளவு ஒற்றுமை இருக்கணும், எதை மறுக்க வருகின்றோமோ அந்த பண்பும் அங்க இருக்க வேண்டும். குதிரை அல்லன்னு மறுக்க மாறோம், அந்த குதிரையின் சில பண்புகள் அதுல இருக்கணும், அந்த தோற்றம் ஓரளவுக்காக ஒத்திருக்கு. ஆகவே ஒற்றுமை உடைய இரு பொருள்களை நம்ம வந்து அதனுடைய வேற்றுமையை மறுக்க வருகின்றோம், அல்லது அதனுடைய ஒற்றுமையை மறுக்க வருகின்றோம். அப்படி அதான் அண்மை பொருள்ல. அண்மை பொருள்ல வந்து இது குதிரை அல்லன்னு சொன்னா ஓரளவு குதிரை மாதிரி இருக்கிறத கழுதையை காட்டிதான் நம்ம இது குதிரை அல்லன்னு சொல்ல முடியும் இல்லையா. ஒரு பூனையை காட்டி இது குதிரை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கூட ஏய்பில்லாத ஒன்றை காட்டி சொல்ல மாட்டோம், ஓரளவு ஒற்றுமை உடையதை காட்டிதான் சொல்லுவோம். ஆனா மறுதலை பொருள்ல ஒன்றுக்கொன்று நேர் விரோதமானவை இரண்டும், ஒற்றுமை உடையவை அல்ல நேர் விரோதமானவை. நியாயம் ஒரு காரியம் அப்படின்னா அநியாயம் என்ன, அதோட நேர் விரோதமான இன்னொரு காரியம். ஒருவருக்கு தானம் அளித்தால் அது தர்மம், அதர்மம்னு சொன்னா அதுக்கு மறுதலை. அவன்கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு போனோம்னா அது அதர்மம் இல்லையா. ஆக நேர் மறுதலையானவை. எப்படி இந்த மறுதலையாக பொருளை கொள்வதும் இருக்கின்றது அந்த நகரம், அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள நகரம் இங்கு அகரமாக இருக்கின்றது. அது இன்மை பொருளை தருகின்றது அப்பிரகாசம் என்பதை போல, அண்மை பொருளையும் தரும் அனசுவம் என்பதை போல, மறுதலை பொருளையும் தரும் அநியாயம் என்பதில் உள்ள போல. அநியாயம் அதர்மம் இதெல்லாம் மறுதலை பொருள். சரி, இப்போ அத்வைதம்னு சொல்லிட்டோம். இதுல இருந்து அத்வைதம் இன்மை பொருளை தரணும் அல்லது அன்னை பொருளை தரணும் அல்லது மறுதலை பொருளை தரணும், ஏதாவது ஒன்னு தரணும் இல்லையா. அது என்ன பொருளை தரும் அப்படின்னா அதுதான் பிரச்சனையே, அதுலதான் இருக்கு. பல்வேறு சமய பேதங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் இடமளிக்கின்றது. அடிப்படை பேதம் இதை வச்சுதான் வருது. என்ன அப்படின்னா ஒரு சாரார், அதாவது ஒரு சாரார்னா இந்த அத்வைதம் எந்த எதுல பயின்று வருதுன்னு கேட்டீங்கன்னா உபனிடதங்களில் பயின்று வரக்கூடிய சொல். வேதங்களை பல்வேறு சமயத்தவர்களும் உடன்படுகின்றார்கள், அவர்கள்லாம் வைதிக சமயங்கள்னு சொல்றோம். வைணவ சமயம், ஆதிசங்கரருடைய ஏகான்மோத சமயம், மத்வாச்சாரியார்னு இருக்கார் அவருடைய துவைத சமயம், எல்லாம் எல்லாரும் உபநிடதங்களை உடன்படுகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அத்வைதத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்ப ஆதிசங்கரர் என்ன விளக்கம் கொடுக்காருன்னு கேட்டீங்கன்னா அத்வைதம் என்பதில் உள்ள நகரம் இன்மை பொருளையே தரும் அப்படின்னார். துவைதம்னா ஞாபகம் வச்சிருக்கீங்களா, அது இரண்டு. துவைதம் என்றால் இரண்டு. அப்ப அவர் அத்வைதம்னா என்ன சொல்றாருனா இரண்டு இல்லை அப்படின்னு இன்மை பொருள் சொல்றார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிசங்கரர் இன்மை பொருள் சொல்கின்றார், இரண்டு இல்லை. அதனால என்ன முடிவு ஏற்படுகின்றது, இரண்டு இல்லைன்னு சொல்றதுனால பரம்பொருள் வேறு உயிர் வேறு அப்படின்னு ரெண்டு பொருள்கள் இல்லை. பரம்பொருள் தான் உயிர், உயிர் தான் பரம்பொருள். பரம்பொருளை பரமான்மான்னு சொல்வார்கள், உயிரை சிவான்மான்னு சொல்வார்கள். பரமான்மா வேறு சிவான்மா வேறுனு வேறு வேறு பொருள்கள் அல்ல, ஒரே பொருள் தான் இருக்கு. பரமான்மா தான் சிவான்மா, சிவான்மா தான் பரமான்மா, வேறு வேறு நிலைகள் அவ்வளவுதான். கொஞ்சம் நெருக்கி கேட்டீங்கன்னா வேறு வேறு நிலைகள் வாங்க, இன்னும் கேட்டீங்கன்னா நமக்கு தலை சுத்திரும், அதோட இதோட இருக்கட்டும் என்ன. ஆக பொருளால் ஒன்று, கடவுளும் இவ்வுயிரும் பொருளால் ஒன்று என்பதுதான் அவருடைய கொள்கை. ஏன்னா இன்மை பொருள் கொண்டதுனால அந்த முடிவு கொண்டு போய் அதை விட்டுட்டுது. கேட்டீங்களா? இன்மை பொருள் கொண்டதுனால இரண்டு இல்லைன்னு சொன்னதுனால, யார் இரண்டு இல்லை, கடவுளும் உயிரும் ரெண்டு பொருள்கள் இல்லை, ஒரே பொருள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி ரெண்டு பொருள்கள் கிடையாது. சரி, நம்ம மத்வர் என்ன பொருள் கொள்கின்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மறுதலை பொருள் கொள்கின்றார். அப்படின்னா அநியாயம்னு சொல்லும் போதே நியாயம் என ஒன்று இருந்தாதான் அநியாயம்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கு இல்லையா? அது மாதிரி அத்வைதம் சொல்லும் போதே எங்க துவைதத்தை நாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்னும் எப்படிதான் விரிவாக சொல்றாங்க, அது அந்த சமய நூல்களை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு அது மறுதலை பொருள் சொல்றாருங்க தெரிஞ்ச மாத்திர போதும். அதாவது இரண்டு இரண்டை மறுக்கும் பொழுது நியாயத்தை மறுதலையாக அநியாயம்னு சொல்லும் பொழுது அங்கே நியாயம் என்பது உண்டு என பெறப்படுகின்றது. அதுபோல அத்வைதத்தின் மறுதலையாகிய துவைதம் பெறப்படும். துவைதம்னா ரெண்டு, அப்ப பரம்பொருளும் உயிரும் ரெண்டு வேறு வேறு பொருள்கள் தான். சங்கரர் சொல்வது போல ஒரு பொருள் கிடையாது, ரெண்டு வேறு வேறு பொருள்கள் தான். அவை என்றைக்குமே ரெண்டு வேறு வேறு பொருள்களாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, ஒன்றாக கலக்க கூட முடியாது. கலப்பினால் கூட வேறுதான், கலப்பினாலும் வேறுதான். முத்தியில கூட ஒன்றாக கலக்காது, அப்பமும் வேறு வேறாதான் இருக்கும். என்றும் அவை ரெண்டு பொருள்கள் என்று பிரித்து அறியும்படியாக விளங்கும். கலப்பு கிடையாது என்று அவர் சொல்லுதார். இது வைணவ சமய ஆச்சாரியர் ராமானுஜர் இருக்கார். அவர் என்ன பொருள் சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் இன்மை பொருள் தான் சொல்றார் சங்கரர் மாதிரி. அப்போ அதே கருத்தை உடன்படுறாரா? ரெண்டு பொருள்கள் இல்லை, கடவுள் உயர்ந்து ரெண்டு பொருள்கள் இல்லை, ஒரே பொருள் தான் அப்படிங்கிறத ராமானுஜரும் உடன்படுறாருன்னா அது உடன்பட மாட்டார். அப்படி பேசுறது அவருக்கும் ஒத்து வராது. அவர் இன்மை பொருள் சொல்றாரு, ஆனா அவர் ஒரு முக்கியமான அடிப்படையில வேறுபடுதார். என்ன அப்படின்னா, நாமெல்லாம் அத்வைத முறை சொல்லி எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப எதுக்காக அத்வைதத்தை பத்தி பேச்சு வந்தது? கடவுளுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு? இந்த உயிர்களுக்காக இப்படி இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றானே, அப்ப அந்த உயிர்களோடு அவனுக்கு என்ன தொடர்பு? அந்த தொடர்பை குறிக்கின்ற சொல்லுதான் அத்வைதம்னு சொல்லி நாம சொல்லிக்கிட்டு இருக்கின்றோம். ஆனால் ராமானுஜரை பொறுத்தவரை அந்த தொடர்பை பற்றி குறிப்பதாக அவர் கருதவில்லை. என்னவென்றால், அத்வைதம்னா அவர் இன்மை பொருள் தான் கொண்டார், இரண்டு இல்லை அப்படின்னு தான் கொண்டார். இரண்டு இல்லை அப்படின்னா பரம்பொருள் ரெண்டு பரம்பொருள் கிடையாது, ஒரு பரம்பொருள் தான். ஆகவே பரம்பொருளை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அது பதம்னு கொண்டார். அப்படி பரம்பொருளையும் உயிரையும் இணைத்து அந்த தொடர்பை அங்கே பேச வரவில்லை. பரம்பொருள் வந்து ஒன்றா இரண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, பரம்பொருள் ஒன்றுதான் அப்படிங்கறத நிலைநாட்டுவதற்காக வேண்டி, எது எதிர்மறையா சொன்னா அது வலியுறுத்தி சொல்ற மாதிரி இருக்கும், அதுக்காக வேண்டி பரம்பொருள் ரெண்டு ரெண்டு பரம்பொருள் கிடையாது, ரெண்டு இல்லை ஒன்றுதான், ஒரே பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அவர் சொல்றார். இன்மை பொருளை உயிரோடு தொடர்பு படுத்தி அவர் சொல்லல. உயிரோடு தொடர்பு படுத்தி சொல்லுவார், அது அவர் வேற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லல, அவர் சொல்லும் பொருளும் போல அதுக்கு ஒரு உதாரணம் வச்சிருக்கார். என்ன இங்க இப்படி சொல்றார் அப்படி? ஏகம் ஏகம் ஏவ அத்வதீயம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபநிடத ஸ்லோகம் இருக்கின்றது, வசனம் இருக்கின்றது. ஏகம்னா ஒன்று, பரம்பொருள் ஒன்று. ஏகம் ஏவ ஒன்று தான், ஒன்லி ஒன் சொல்ற மாதிரி ஆங்கிலத்தில். ஏகம் ஏவ ஒன்றே தான், ஒன்று சொல்லியாச்சு முதல்ல, ஏகம் சொல்லியாச்சு ஒன்று, ஏகம் ஏவ ஒன்றே தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இரண்டு இல்லைன்னு சொல்ல வேண்டாமே இல்லையா? ஒன்றே தான் சொல்லி அப்படவே அப்புறம் இரண்டு இல்லைன்னு சொன்னா? இதான் நீ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுக்கும் போது சொன்னார், திருச்சிக்கு மொத வண்டி கடைசி வண்டி எப்ப இருக்கு அப்படின்னு, சாயங்காலம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்காரு, அதுக்கப்புறம் வண்டி இல்லையோங்காரு. ஐயா நீங்க கேட்கும் போதே கடைசி வண்டி தானே கேட்டீங்க, அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், அதுக்கப்புறம் அடுத்த வண்டி இல்லைன்னு கேட்கறேன், என்ன சார் சொல்லுவோம் அப்படிங்கிற அவர். அந்த மாதிரி ஏகம்னு முதல்ல சொல்லிச்சு, கடவுள் ஒன்று தான், ஏகம் ஏவன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அத்வதீயம்னு சொன்னா அது கடவுள் இரண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவார்களா? எனவே அங்க ஏகம் ஏகமேவங்கிறதே கடவுளை பத்தி அவருடைய ஒரு கடவுள் தாங்க முடிஞ்சு போச்சு. அத்வதீயம் என்பது அந்த ஒரு கடவுள் இரண்டர் கலந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னாதான் பொருந்தும். உயிர்களோடு இரண்டர் கலந்திருக்கின்றார் சொன்னாதான் பொருந்தும் என்று நம்மவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆக இந்த அண்மை பொருளைத்தான் நாம் கொள்கின்றோம். இன்மை பொருளையோ மறுதலை பொருளையோ கொள்ளவில்லை. அண்மை பொருளை கொண்டால் என்ன முடிவு நமக்கு கிடைக்கின்றது? இரண்டு அல்ல. எந்த கேள்விக்கு பதில் சொல்றோம் நாம? சிவபெருமான் உயிர்களோடு எப்படி தொடர்பு கொண்டுள்ளான்? இரண்டு அல்ல என்று சொல்லும்படி தொடர்பு கொண்டுள்ளான். அவன் வேறு, உயிர்கள் வேறு, அல்ல என்று சொல்லும்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது நமக்கு ஒத்தே வராது. முத்தியிலும் மூன்று முதலும் ஒழிய கேள்வி ஐயா அருமையா சொல்ல இருக்காங்க. அதனால எப்பவும் வந்து நம்ம மூன்று பொருள்களை பத்தி பேசணும்னு முதலே நான் சொல்லிட்டேன், பதி பசு பாசம்னு. அப்புறம் இடையில இடையில அதுக்கு மாத்தி மாத்தி பேசக்கூடிய வழக்கம் நம்ம சமயத்துல கிடையாது. ஒன்றை சொல்லிட்டு அப்புறம் அதை மாத்தி சொல்லிட்டு அது வந்து அது பரமார்த்திகம் இது வியாபாரம் சொல்லிட்டு இந்த மாதிரி பேர்களை சொல்ற வழக்கம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம எப்பவும் மூன்று பொருள்னா மூன்று பொருள் தான் பேசுவோம், கேட்டீங்களா? அதனால இறைவனுக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அவன் எப்படி அந்த உயிர்களோடு அவன் கலந்திருக்கின்றான், இரண்டு அல்ல என்னும்படி கலந்திருக்கின்றான். ஏன்னா அண்மை பொருள் சொல்றோம், இரண்டு அல்லனா என்ன முடிவை பெறுகின்றோம் அப்படின்னா, ஓரளவு ஒற்றுமை இருப்பதில் தானே நம்ம அண்மை பொருள் சொல்றோம். அனசுவம்னு ஏன் வந்து நம்ம கழுதையை சொன்னோம், ஓரளவு அது குதிரையினுடைய இயல்பு இருப்பதனால குதிரை அல்லன்னு சொல்ல வரோம். அப்ப ஏதோ ஒரு அம்சத்துல இரண்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த அசுவத்தினுடைய அம்சம் அந்த கழுதையிடம் இருக்கின்றது. அதுபோல இந்த இரண்டின் தன்மை ஒன்று இருக்கின்றது, இருக்க போய் தான் அது அல்லன்னு சொல்ல வேண்டிய வருது. என்ன அப்படின்னா பொருளால் இரண்டு தான், பொருளால் நாம அவன ஆக முடியுமா, அவன் நாம தாழ்வான முடிச்சமா கிடையாது. என்றுமே சிவபெருமான் சிவபெருமான் தான், உயிர்கள் உயிர்கள் தான், பொருளால் இரண்டு தான். எதை வச்சுக்கிட்டு ஒன்று சொல்ல வராங்கன்னா, ஐயா அவனும் அறிவுடைய பொருள் சொல்றீங்க, உயிர்களாக நாமளும் அறிவுடைய பொருள் சொல்றீங்க, அப்புறம் என்ன அவன் தான் நாம தான் அவன் முடிச்சிட வேண்டியதானே இல்லையா. யானும் சேதனம் முதல்மனும் சேதனம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவர் எழுதுவார் அப்படின்னா அதான் சொன்னார், நீ பாசத்தோடு உலைகான் அப்படின்னாரு. என்ன நீயும் அறிவுடைய பொருள் அவனும் அறிவுடைய பொருள், அதனால ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லாத. ஏன்னா கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான், ஆனால் கதிரவன் காட்டும் பொருள் கண், அது காட்டினால் மட்டுமே காணும் பொருள். அதுபோல சிவபெருமானும் அறிவுடைய பொருள் தான், உயிர்களும் அறிவுடைய பொருள்கள் தான், ஆனால் சிவபெருமான் அறிவிக்கும் பொருள், உயிர்கள் அவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். எனவே இந்த தாரதமியம் இருப்பதனாலே பொருளால் ஒன்றுன்னு சொல்லிடாத, பொருளால் ரெண்டு தான். அப்ப ஏன் ரெண்டு அல்லன்னு எதுக்கு மறுக்க வரீங்க, அந்த ரெண்டுங்கிறத ஏன் மறுக்க வரீங்க, அல்லன்னு சொல்லிட்டு வரது மாதிரி இருக்க அப்படின்னா, பொருளால் ரெண்டாக இருந்தாலும் ஒரு உதாரணம், இப்ப உடல் வேறு உயிர் வேறு தான், அதெல்லாம் விவரமா மூணாம் யுத்தத்தில் படிக்கும். இப்போதைக்கு உடல் வேறு உயிர் வேறு தானே, அப்படி வேறு வேறு பொருளா இருந்தாலும் இது உடல் இது உயிர் என்று பிரித்து அறிய முடியாதபடி அந்த உடலும் உயிரும் எப்படி ஒன்றாக கலந்திருக்கின்றன. அதுபோல சிவம் வேறு உயிர்கள் வேறுதான், ஆனாலும் இது சிவம் இவை உயிர்கள் என்று பிரித்து அறிய முடியாதபடி அந்த உயிர்களோடு உயிர்களாக ஒன்றாக கலந்திருக்கின்றான். அந்த கலப்பு பற்றி தான் நாம என்ன சொல்ல வரோம், அந்த இரண்டு அல்லன்னு சொல்லி அதை மறுக்க வரோம், ஒன்றுதான் அப்படின்னு. ஒன்றுனா என்ன, எதனால ஒன்றுன்னு சொல்றோம், கலப்பினால் ஒன்று. ஏன்னா ரெண்டு பொருளா தான் இருக்கு, ஆனா ரெண்டு பொருளாக பிரித்து அறிய முடியவில்லையே. இந்த உலகத்துல இந்த கண்ட பொருள்கள் எல்லாம் இப்படி, இது கடிகாரம் அது பை, இது மேஜை இது மைக்கல், இப்படி பிரித்து அறிவது போல உயிர்களையும் சிவத்தையும் பிரித்து அறிய முடியாதே. ஆகவே பொருளால் இரண்டாக இருந்தாலும் இரண்டு பொருள்களாக உயிரையும் சிவத்தையும் நாம் பிரித்து அறிய முடியாது. அந்த கலப்பு இரண்டற்ற கலப்பு, அந்த கலப்பினால் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக உபரிடங்களை சொல்லியிருக்கு சங்கரர், இரண்டு இல்லை ஒன்றுதான், அவருக்கு ஆதரவா ஸ்லோகங்கள் இருக்கு உபரிடங்கள்ல, ஒன்றுதான் அப்படின்னு இருக்கு. ஆனா நாம என்ன விளக்கம் கொடுத்ததோ தெரியுமா, ஒன்றுதான் கலப்பினால் ஒன்று, ஒன்றாக கலந்திருக்கின்ற பொருளால ஒன்றுன்னு சொல்லவே மாட்டோம், சொல்லக்கூடாது. ஆகவே ஒன்று என்று சொல்வார்கள், இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் விளங்குகின்றான் சொல்வார்கள். ஒன்றாய் விளங்குகின்றான், கலப்பினால் ஒன்றாய் விளங்குகின்றான். எப்படி உதாரணம் சொல்லிட்ட, உடலும் உயிரும் போல பிரித்தறிய வாராதபடி ஒன்றாய் கலந்திருக்கின்றான். ஆனாலும் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது, அவன் வேறு நாம் வேறுதான், அவன் தலைவன் நாம் அவனுக்கு அடிமைகள், மேலா அடிமையாக அவனை பொருந்துதல் தான் முத்தி. அவன் நாம அவனுக்கு நாம அடிமைங்கிறத உணர்வதுதான் முத்தி, முத்தி வேற ஒன்றும் இல்ல, அவனுக்கு சமமாயிருந்தது இல்ல, அவனுக்கு அடிமை என்பதை உணர்வதுதான் முத்தி. அதை உணரும் ஒரு மார்க்கத்தில் போய்கிட்டு இருக்கும் போது நான் தான் அவன் அவன் தான் நான்னு சொல்லிட்டு இருந்தோம், நம்ம என்னைக்கு முத்தி அடைவது இல்லையா. ஆகையினாலே நாம் அந்த நிலையெல்லாம் தாண்டி சித்தாந்த சைவத்தை சேரக்கூடிய ஒரு பெரும் பேச்சை பெற்றிருக்கின்றோம். எனவே நமக்கு அந்த விஷயத்துல சந்தேகமே வரக்கூடாது. சிவபெருமான் சிவபெருமான் தான், உயிர்கள் உயிர்கள் தான், பொருளால் வேறுதான். எப்படின்னா அவன் அறிவிக்கும் பொருள் நாம் அறியும் பொருள், அதான் காட்டும் பொருளையும் காணும் பொருளையும் வச்சு சொன்னார்கள். கதிரவனும் கண்ணும் போல, அறுக்கனும் கண்ணும் போலன்னு சொல்லுவாங்க. வேறுங்கிறதுக்கு உதாரணம், ஒன்றுங்கிறதுக்கு உதாரணம் என்னது, உடலும் உயிரும் போல. வேறா இருக்கின்றானுக்கு உதாரணம் கண்ணும் அறுக்கணும் போல, அறுக்கணும் கதிரவன், கண்ணும் அறுக்கணும் போல வேறா இருக்கின்றான். சரி, இவன் என்ன செய்கின்றான், அவன் வேறு நாம் வேறுதான், அவன் நம்மளோட ஒன்றாக கலந்திருக்கின்றான். சரி, நம்ம என்ன செய்கின்றான், அவன் செலுத்துகின்றான். அம்மா அவர்கள் திருவிருப்பை சொன்னது போல வினைக்கு ஈடாக செலுத்துகின்றான், வினைப்போகங்களை நுகரும்படியும் வேறு வேறு உலகங்களில் போய் பிறக்கும்படியும் நம்மை செலுத்துகின்றான். அந்த செலுத்தும் தன்மையினாலே அவன் எப்படி இருக்கின்றான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, அவன் உடனாக இருக்கின்றான் சொல்ல வேண்டியது இருக்குங்களா. அவன் உடனாக இருந்து நம்மை செலுத்துகின்றான், அதனாலதான் ஒன்றாய் வேறாயின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம உடனாயின்னு சொல்றாங்க, உடனாய் இருக்கின்றான்னு சொல்றாங்க. ஐயா அவர்கள் அதற்கு ஏற்ற எதிர்முறை என்று அருமையாக படித்தார்கள். இன்னைக்கு நம்ம தொடங்குற சூத்திரமும் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய குறிக்கிற இரண்டாம் சூத்திரம் தான். ஐயா அவர்கள் பூசையிலே படித்ததும் அந்த ஞானசம்பந்த பெருமான் பாட்டு தான். அவன் எப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான், உயிர்களோடு மட்டுமல்ல உயிர்களோடு அப்படி இருக்கான்னு சொல்லும் மற்ற சட உலகத்தோடும் அப்படிதான் இருப்பாங்க பெறப்படும் அப்படின்னு மாபாடியத்துல சுவாமியர் எழுதுவா. அதான் உயிர்கள் எல்லாத்தையும் சேர்த்தே சொன்னார். ஈராய் முதல் ஒன்றாய், இரு பெண்ணான் குணம் மூன்றாய், மாறா மறை நான்காய், வரு பூதம் அவை ஐந்தாய், ஆறார் சுவை ஏழு ஓசை, ஆறார் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசை தானாய். இது எல்லாம் அவையவையா இருக்கின்றது அப்படி நிலை, ஒன்றாய் இருக்கின்ற நிலை. திசையாகவே இருக்கின்றான், சுவையாகவே இருக்கின்றான், குணமாகவே இருக்கின்றான், இதெல்லாம் அவையா இருக்கின்ற அந்த ஒன்றாய் இருக்கின்ற நிலை. அப்புறம் இவ்வளவு சொல்லிட்டு எட்டு திசை தானாய் சொல்லிட்டு வேறாய் அப்படின்னாரு. இப்படி திசைகளாகவே இருக்கான்னு அவனும் திசையும் ஒரே பொருள் நினைச்சாலே பொருளால் வேறு அப்படின்னு உணர்த்துகின்றார். வேறாய் அப்படி அந்த வேறான பரம்பொருள் என்ன செய்கின்றான், உடனாயிருந்து செலுத்துகின்றான். வேறாய் உடனானா என்ன அருமையாக சொல்லிட்டா பாருங்க, வேறாய் உடனானான் இடம் வீ, அப்படிப்பட்ட இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் எல்லாச்சோட இருக்கிற பரம்பொருள், அந்த பரம்பொருள் தான் வீழிமிழலே இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய இடம் வீழிமிழலே, அவன் வீழிமிழலே இடமாக கொண்டிருக்கின்றான். சிவத்தலங்களுக்கு உள்ள சிறப்பு முதல் வகுப்புலேயே நான் சொன்ன அறிமுகப்படையே இல்லையா, அங்கு சிறப்பாக வெளிப்பட்டு எழுந்தோடி இருப்பான். அன்பர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கேட்டு அருள் புரிவான் அந்த இடத்துல. அதான் தளந்தளமாக சென்று வழிபட்டு நமக்கு நெறி காட்டினார்கள் நால்வர்கள் மக்கள். அதனாலே அந்த பாடல் அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறத அவன் உரத்துக்கின்றான். இதை கூட அந்த கோணத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் பார்ப்பது உண்டு, அது எந்த அளவு சரிங்கிறத பெரியவர்கள் தான் சொல்லணும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி ஒன்றாய் இருக்குது. கோணாகின்னு சொல்லும் போது இவற்றுக்கெல்லாம் தலைவன், அப்ப தலைவன் வேறு உடைமை அடிமை வேறாதான் இருக்க முடியும் இல்லையா. தலைவன் கோணாகி சொல்லும் போது வேறாய் இருக்குதல், அவரவரை கூத்தாட்டு வானாகி என்பதில் உடனாயிருந்து செலுத்துதல் பெறப்படும் என்று கருதலாம் என்று என்னுடைய கருத்து இருக்கட்டும். இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதை நம்முடைய திருமுறைகள் சொல்கின்றன, அதுதான் உபநிடதங்களில் சொல்லப்பட்டன. அப்ப பாத்தீங்களா, இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஆதரவா ஸ்லோகங்கள் வச்சிருக்காங்க. சங்கரர் ஒன்று இரண்டு இல்லை ஒன்று தான் சொல்வார், அவர் உபநிடத ஸ்லோகங்கள் சில எடுத்து காட்டுவார். மற்றவர் வேறாய்னு சொல்வார், அவர் சில ஸ்லோகங்கள் காட்டுவார். ராமானுசர் உடனாய்ங்கிறது மட்டும்தான் சொல்வார். அத்வைதத்துக்கு ஒரு வேற விளக்கம் கொடுத்தாரு, சம்பந்தம் என்னன்னு கேட்டா இறைவனுக்கும் உயிர்களுக்கு சம்பந்தம் என்ன கேட்டா உடனாயிருத்தல மட்டும் தான் சொல்வார், ஒன்றாய் வேறாயெல்லாம் உடன்பட மாட்டார், உடனாயிருத்தல மட்டும்தான் அவர் ஒத்துக்கொள்வார். அவர் உடனாயிங்கிறதுக்கு ஆதரவா சில சுலோகங்கள் காட்டுவார். ஆனா நாம சித்தாந்திகள் என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம என்ன சொல்றோம்னா, நீங்களே எல்லாருமே சுலோகங்கள் எடுத்து காட்டுறீங்க. அப்ப ஒன்றாயிருத்தல உணர்த்ததுக்கும் உபநிடத்துல ஸ்லோகம் இருக்கு, வேறாயிருத்தல உணர்த்ததுக்கும் ஸ்லோகம் இருக்கு, உடனாயிருத்தல காட்டுறதுக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப இந்த மூணையுமே சேர்த்துதானே உடன்படணும், ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம சொல்லிட்டு மத்த ரெண்டையும் மறுத்தா அது உபநிடங்களையும் மறுப்பது போலல்லவா இல்லையா. ஆகையினாலே அதை பரம பிரமாணமாக கொள்வது சைவ சித்தாந்திகள் தான். அவங்க வேணா வேதாந்திகள்னு பேர் வச்சுக்கிடலாம், ஆனா அந்த வேதாந்தமாக உபநிடத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது நாம தான். அதனால நாம என்ன, ஒன்றாயிருத்தல் சொன்னதும் சரிதான், வேறாயிருக்கிறான்னு சொன்னதும் சரிதான், உடனாயிருக்கிறான்னு சொன்னதும் சரிதான் ஐயா. அப்படியே மூணு மூணு தொடர்பு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ன ஒன்று சித்தப்பாவா மாமாவா அண்ணாச்சியான்னு கேட்டா ஏதாவது ஒரு தொடர்பு சொல்லணும், என்ன சித்தப்பாவும் தான் மாமாவும் தான் அண்ணாச்சின்னு சொன்னா அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்பு பற்றி ஒவ்வொரு பொருத்தம் பற்றி கூறியது. ஒன்றா இருக்கின்றான் என்ன, கலப்பினாலும் ஒன்றா இருக்கின்றான், பொருளால ஒண்ணு சொல்லலையே நாம அப்படி சொல்லல. வேறா இருக்கின்றானா, பொருளால் வேறா இருக்கின்றான், உடனா இருக்கின்றானா, செலுத்தும் தன்மையினாலே உடனா இருக்கின்றான். அதனால இது ஒன்றுக்கொன்று ஒன்றும்